ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ஓம். ஸ்ரீ சிவ மகாபுராணத்திலே வித்யேஸ்வர சம்ஹிதை முதல் சம்ஹிதையிலே அத்தியாயம் 5 முதல் 8 வரை சூதர் கூறுகிறார், சௌனக முனிவரே, பகவானை பற்றி கேட்பது, புகழ்ந்து பாடுவது, நினைந்து கசிந்து உருகுவது என்கிற 3 சாதனங்களில் ஏதாவது ஒன்றையாவது மேற்கொண்டு கடைபிடித்து ஒழுக முடியாதவன் பகவான் ஸ்ரீ சிவபெருமானது அரு உருவமான லிங்கஸ்வரூபத்தையோ அல்லது திருமேனியுடைய சுரூபத்தையோ நிர்மாணித்து தினந்தோறும் அதை பூஜித்து வருவதே இச்சம்சார பெருங்கடலில் இருந்து அவனை கரையேற்றுவிக்கும். மனதில் சூதுவாதின்றி தன் சக்திக்கேற்றவாறு பணத்தை பகவானது பூஜையில் அர்ப்பணிக்க வேண்டும். அது மட்டுமின்றி நித்தமும் அந்த லிங்க திருமேனி அல்லது உருவமான மூர்த்திக்கு பூஜை செய்ய வேண்டும். அதற்காக பக்தி ஸ்ரத்தையோடு மண்டபம், கோபுரம், திருக்குளம், மடம் முதலியவற்றை நிர்மாணித்து உற்சவத்தை தொடங்க வேண்டும். பட்டு வஸ்திரம் உடுத்தி மனம் கமழும் சந்தனமிட்டு நறுமணப்பூக்கள் சாத்தி தூபம் தீபம் காட்டி இனிப்பான பண்டங்கள் காய்கறி வகைகள் முதலிய வஸ்துக்களோடு கூடிய பலவிதமான பட்சணங்கள் அன்னம் முதலியவற்றை நைவேத்தியம் செய்ய வேண்டும். குடை சாமரம் கொடி விசிறி மற்றும் உள்ள உபச்சார பொருட்கள் ஆகியவற்றை கொண்டு பக்தி உபச்சாரம் ராஜோபச்சாரம் முதலிய 16 வகையான உபச்சாரங்களை அவ்வுருவ திருமேனிக்கு செய்ய வேண்டும். பின் வலம் வந்து வேண்டு வணங்கி துதித்து முடிந்தவரை திரு 5 எழுத்தை ஜபிக்க வேண்டும். இறைவனை ஆவாகனம் செய்வதிலிருந்து அதாவது எழுந்தருள வைப்பதிலிருந்து யதாஸ்தானம் அதாவது தன்வழிக்கு விடையளித்து அனுப்புவது வரையிலான அனைத்து உபச்சாரங்களையும் மிகுந்த பக்தியோடும் அன்போடும் செய்ய வேண்டும். இவ்வாறு நித்தமும் சிவ பரம்பொருளின் அருவுருவ திருமேனியான சிவலிங்கத்தையோ அல்லது திருமேனியோடு காட்சி தரும் திருவுருவங்களையோ பூஜித்து வருபவன் சிரவணம் கீர்த்தனம் மனநம் முதலிய சாதனங்களை அனுஷ்டிக்காவிடனும் பகவானது திருவருளால் திருவருட்சித்தியை பெறுவான். பண்டை காலங்களில் பல சான்றோர்களான அடியார்கள் சிவலிங்க மூர்த்தியை பூஜனை புரிவதன் மூலமே இச்சம்சார தடைகளை நீங்கி முக்தி பெற்றுள்ளனர். சௌனகாதி மகரிஷர்கள் கேட்கிறார்கள், எங்குமே மூர்த்தங்களில் தானே தேவதைகளின் பூஜையை நடக்கிறது, லிங்க திருமேனியில் இல்லையே. அப்படி இருக்க சிவபெருமானின் பூஜை மட்டும் எங்கும் லிங்க வடிவிலும் மூர்த்தி வடிவிலும் நடப்பது ஏன்? சூதர் பதில் கூறுகிறார், முனிவர்களே, உங்கள் கேள்வியே மிகவும் அற்புதமானது, தூய்மையானது. இதற்கு மகாதேவனான ஸ்ரீ பரமேஸ்வரன் தான் பதில் கூற முடியும். வேறு எவரும் எப்படியும் எங்கும் நிச்சயமான பதில் கூற முடியாது. இக்கேள்விக்கு விடையாக பகவான் ஸ்ரீ பரமசிவனே என்ன கூறினாரோ அதை நான் என் குருவான ஸ்ரீ வியாசரிடமிருந்து எவ்வாறு கேட்டறிந்தேனோ அதை அப்படியே கூறுகிறேன், கேளுங்கள். பகவான் ஸ்ரீ பரமசிவன் ஒருவரே பரபிரம்மஸ்வரூபர் என்பதால் அவரை நிஷ்கலன் நிராகாரன் அதாவது உருவமற்றவர் என்கின்றனர். திருமேனியோடு இருப்பதனாலும் அவரை சகலர் எனவும் கூறுகின்றனர். ஆகவே அவரே சகலராகவும் நிஷ்கலராகவும் விளங்குகிறார். ஸ்ரீ பரமசிவன் நிஷ்கலராக நிராகாரராக இருப்பதால் அவருடைய பூஜைக்கு ஆதாரமாக விளங்கும் லிங்க திருமேனியும் நிராகாரமாக அதாவது நிராகாரம் உருவமற்றதாக அரு உருவமாக விளங்குகிறது. அதாவது ஸ்ரீ சிவலிங்கம் பகவானது நிராகாரமான அரு உருவமான சுரூபத்திற்கு அடையாளமாகிறது. அதே போல் சிவபெருமான் சகலராக திருவுருவம் கொண்டு விளங்குவதால் அவரது பூஜைக்கு உகந்த திருமேனியும் விக்கிரக மூர்த்தியாகவும் விளங்குகிறது. அதாவது திருமேனியோடு விளங்கும் மூர்த்தம் உருவோடு கூடிய பகவானுக்கு அடையாளமாக அமைகிறது. சகலராக உருவம் கொண்டும் நிஷ்கலராக உருவமற்ற திருமேனியோடும் விளங்குவதாலேயே அவரை பிரம்மம் என்று கூறுகின்றனர். அவர்தானே பரம்பொருள். ஆகையினாலன்றோ மக்கள் அனைவரும் உருவமற்ற அருவுருவ திருமேனியராக லிங்கமூர்த்தத்திலும் உருவமுள்ள திருமேனியராக விக்கிரக வடிவிலும் அவரை வழிபடுகின்றனர். சிவபெருமான இன்றி மற்ற தேவதைகள் சாட்சாத்தான பிரம்மம் அல்ல. ஆகவேதான் அவர்களுக்கு அருவுருவ திருமேனியான லிங்க ஸ்வரூபம் எங்குமே இல்லை. முன்னொரு சமயம் பிரம்மதேவரின் திருக்குமாரரான சனத்குமார முனிவர் மந்திரமறையில் நந்திகேஸ்வரரிடம் இம்மாதிரியேதான் கேள்வி எழுப்பினார். சனத்குமார முனிவர் கேட்கிறார், பெரியோரே, சிவனைத் தவிர மற்ற தேவதைகளின் பூஜைக்கு பெரும்பாலும் பேரம் எனப்படும் மூர்த்தி திருமேனிதான் எங்கும் அதிக அளவில் காணப்படுகிறது, கேட்கப்படுகிறது. பகவான் ஸ்ரீ பரமசிவனது பூஜையில் மட்டுமே லிங்க ரூபமும் விக்கிரக ரூபமும் காண கிடைக்கிறது. ஆகவே மங்கள வடிவரனான ஸ்ரீ நந்தியம்பெருமானே, இவ்விஷயத்தில் எது முற்றையும் முற்றிலும் உண்மையானதோ அதை நான் நன்கு அறிந்து கொள்ளுமாறு விளக்கி கூற வேண்டுகிறேன். ஸ்ரீ நந்திகேஸ்வரர் பதில் கூறுகிறார், பிரம்மதேவரின் திருக்குமாரரே, நீங்களோ தூய்மையானவர். தங்களது இந்த கேள்விக்கு எங்களைப் போன்ற எவராலும் பதில் கூற இயலாது. ஏனெனில் லிங்கத் திருமேனி சாட்சாத் பிரம்மத்தின் அடையாளமாக இருப்பதால் இது மிகவும் மறைத்து போற்றப்பட்டுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் பரமசிவ பக்தராக இருப்பதால் இது பற்றி பகவான் ஸ்ரீ பரமசிவன் என்ன கூறினாரோ அதை இப்பொழுது தங்கள் எதிரில் கூறுகிறேன். பகவான் ஸ்ரீ பரமசிவன் நிஷ்கலமான, உருவமற்ற, நிராகாரமான பூரண பிரம்மஸ்வரூபமே. ஆகவேதான் அவருடைய பூஜையிலும் நிராகாரமான, நிஷ்கலமான, திருமேனியற்ற லிங்கஸ்வரூபமான அருவுருவ திருமேனியை கை கொண்டிருக்கிறார்கள். வேதங்கள் அனைத்தினுடைய கொள்கையும் இதுவே. சனத்குமாரர் கேட்கிறார், யோகிகளுள் உயர்ந்த பெரியோரே, தாங்கள் பகவான் ஸ்ரீ பரமசிவன் மற்றும் இதர தேவதைகள் பற்றிய பூஜையில் லிங்கத் திருமேனி மற்றும் விக்கிரகத் திருமேனியின் நடைமுறை பழக்கத்தை பற்றிய உண்மை விளக்கத்தை பிரித்து கூறியது முற்றிலும் சரியானதே. ஆகவே லிங்கத் திருமேனியும் விக்கிரகத் திருமேனியும் தோன்றியதற்கான விளக்கத்தை இப்பொழுது கேட்க விரும்புகிறேன். லிங்கத் திருமேனி தோன்றியது பற்றியதான உண்மை நிகழ்ச்சி என்ன என்பதை கூற வேண்டுகிறேன். இதை கேட்ட ஸ்ரீ நந்தியம்பெருமான், பகவான் ஸ்ரீ மகாதேவரின் நிஷ்கல ரூபமான லிங்கஸ்வரூபம் தோன்றிய நிகழ்ச்சியை கூறத் தொடங்கினார். பிரம்மதேவருக்கும் ஸ்ரீமன் நாராயணருக்கும் இடையே நடந்த விவாதம், தேவதைகள் கலங்குதல், சிந்தித்தல், அவர்கள் தெய்வீகம் பொருந்திய திருக்கையிலே செல்லுதல், அங்கு மகாதேவனான ஸ்ரீ சந்திரசேகரனை துதித்தல், தேவதைகள் பிரார்த்தனைக்கு இணங்க ஸ்ரீ சிவபெருமான் பிரம்மாவும் விஷ்ணுவும் வாதிக்கும் இடத்தில் அவர்களுக்கு இருவருக்கு இடையில் ஆதி அந்தமில்லா அருட்பெருஞ்சோதியாக தோன்றியது முதலிய பல நிகழ்ச்சிகளை கூறினார். மேலும் பிரம்மதேவரும் ஸ்ரீ விஷ்ணுவும் ஜோதிமயமாக நின்ற அந்த பரமனின் திருமுடியையும் திருவடியையும் காண முயற்சித்தல், தாளம்பூ பெற்ற சாபமும் வரம் முதலியன பற்றியும் கூறினார். அத்தியாயம் 9. ஸ்ரீ நந்திகேஸ்வரர் கூறுகிறார், இதை கேட்ட பிரம்மதேவரும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் ஸ்ரீ சிவபரம்பரோடை வணங்கி அவரது இரு புறங்களிலும் இருக்கை கூப்பிய வண்ணம் மௌனமாக நின்றனர். பின் அங்கு தோன்றிய ஸ்ரீ பரமசிவனாருக்கு சிறந்த ஆசனம் அமைத்து தூய்மையான உயர்ந்த பொருட்களால் புருஷ வஸ்துக்களால் பூசனை புரிந்தனர். வெகுகாலம் வரை தன்னிலை மாறாமல் நினைத்து நிற்கும் உயர்ந்த பொருளுக்கு புருஷவஸ்து என்றும், அற்பகாலம் மட்டும் இருக்கும் நிமிடத்தில் அழியும் பொருளுக்கு பிராகிருத வஸ்து என்றும் பெயராகும். எந்தெந்த புருஷ வஸ்துக்களை கொன்று பூஜித்தனரோ அதை கூறுகிறார். நன்மணி மாலை, கார்ச்சதங்கை, தோள்வளை, கிரீடம், மணிமயமான காதணிகள் அதாவது குண்டலங்கள், பூநூல், மேலாடை, நறுமணப் பூமாலைகள், பொன்னாடை, முத்துமாலைகள், மோதிரம், பூக்கள், தாம்பூலம், கற்பூரம், கற்பூரம், மணம் கமழும் சந்தனம், அகரு முதலிய நறுமணப் பூச்சுகள், தூபம், தீபம், வெண்பற்ற குடை, விசிறி, கொடி, வெண்சாமரம் மற்றும் பலவிதமான உயர்ந்த உபச்சாரப் பொருட்கள் ஆகியன கொண்டு அவர்கள் இருவரும் தங்கள் தலைவரான மகேஸ்வரனை பூஜித்தனர். அதை வர்ணிக்க சொல்லும் மனமும் போதாது. உலகியலில் சிக்கித் தவிக்கும் பக்த ஜீவர்களான நமக்கு இயலாதது. பரம்பொருளான பசுபதி ஒருவருக்கே ஏற்றனவல்லவா அவைகள். முதலில் பிரம்மனும் விட்டுமும் பகவானை பூஜித்தனர். பக்தியோடு கூடிய இவர்களது பூஜையை கண்டு மகிழ்ந்த இறைவன் வணக்கமாய் நிற்கும் அவர்களை நோக்கி புன்சிரிப்போடு கூறலானார். மகேசன் கூறுகிறார், குழந்தைகளே, இன்றுதான் உயர்ந்த நாள். இன்று நீங்கள் செய்த பூஜையை கண்டு நான் மிகவும் மகிழ்ந்தேன். ஆகவேதான் இன்றைய தினம் பவித்திரமானதும் புண்ணியமானதுமான உயர்ந்த நாள். இன்றைய தினமே திதியே எனக்கு உகந்த சிவராத்திரி என்று புகழ்பெற்று விளங்குகிறது. இன்றைய தினம் எனது உருவமற்ற நிஷ்கல ஸ்வரூபமான சிவலிங்க திருமேனியையோ சகல ஸ்வரூபத்தை குறிக்கும் விக்கிரக திருமேனியையோ புஜிப்பவன் உலகை படைத்து காக்கும் செயல்களை கூட செய்ய வல்லவனாகிறான். சிவராத்திரி தினத்தில் பகலிலும் இரவிலும் உணவு உட்கொள்ளாமல் பொறிபுலன்களை அடக்கி மனதை ஒருமுகப்படுத்தி தன் சக்திக்கேற்றவாறு முறைப்படி என்னை பூஜிப்பவன் பெரும் பயனை அவன் பெறக்கூடிய பெரும் பயனை கூறுகிறேன், கேளுங்கள். ஒரு வருடம் முழுவதும் என்னை பூஜிப்பதால் பெறப்படும் முழப்பயனையும் சிவராத்திரி தினத்தன்று மட்டும் பூஜிப்பதினாலேயே பெறலாகும். பௌர்ணமியின் முழு நிலவு கடல் பொங்குவதற்கு காரணமாகுவது போல் இச்சிவராத்திரி தினம் எனது அருள் பெறுவதற்கான சிறந்த சமயம் நேரமும் ஆகும். இத்தினத்தில் என்னை தாவித்து 16 வகை உபச்சாரங்களுடன் விழா கொண்டாடுக. முதன் முதலில் நான் எப்பொழுது ஜோதி வடிவான ஒரு பெருந்திருமேனி கொண்டு கம்பம் போன்று நின்றேனோ, அதற்கு மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமி தினமோ அல்லது பிரதமை திதியோ ஆகும். அன்றைய தினம் எவன் பார்வதி பிராட்டியோடு கூடிய என்னை தரிசிப்பானோ அல்லது என் விக்கிரகத்தையோ லிங்க ரூபத்தையோ தரிசிப்பானோ அவன் எனது புதல்வன் முருகனை காட்டிலும் எனக்கு மிகவும் பிரியமானவனாவான். சுபமான அன்றைய தினம் என்னை தரிசிப்பதனாலேயே பூரண பலனை பெறுகிறான். தரிசனம் செய்து பூஜனையும் புரிவானேயாகின் அவன் பெரும் பயனை கூற சொற்கள் இல்லை. அன்று அங்கு நான் சிவலிங்க திருமேனியோடு தோன்றி விண்ணையும் மண்ணையும் தொட்டு பெருந்திருவோடு திருவுருவோடு நின்றேன். அதனாலே இக்குவலையும் லிங்கத்தானம் என்னும் திருப்பெயர் கொண்டு புகழ் பெற்றது. உலக மக்கள் இதனை தரிசித்து பூஜிப்பதற்காகவே ஆதி அந்தமற்ற மிக புராதனமான அந்த அருட்பெருஞ்சோதி வடிவு அதாவது ஜோதிலிங்க திருவுருவம் மிகவும் சிறியதாகிற்று. இந்த திருமேனி அனைத்து போகங்களையும் எளிதில் தரவல்லது. முக்தி பெற சுலபமான சாதனமும் இதுவே. இதை தரிசிப்பது தொடுவது தியானிப்பது எல்லாம் பிறப்பு இறப்பு என்னும் துன்பத்தை துடைப்பது. அக்னி மலை போல் இச்சிவலிங்கம் தோன்றியதால் இவ்விடம் அருணாசலம் என்று சிறப்படையும். இங்கு பல புண்ணிய திருக்குளங்கள் அதாவது தீர்த்தங்கள் தோன்றப்போகின்றன. இவ்விடத்தில் வசிப்பதும் இறப்பதும் முக்தியை தரும். எனக்கு இரண்டு திருமேனிகள் உண்டு. ஒன்று சகலம் அதாவது உருவுடையது, மற்றொன்று நெற்களம் அதாவது உருவமற்றது. வேறு எவருக்கும் இம்மாதிரியான திருமேனி கிடையாது. முதலில் நான் ஸ்தம்ப கம்பம் உருவாக தோன்றினேன். பின் எனது உண்மை சுரூபத்தில் தோன்றினேன். பிரம்மத்தின் நிலை எனது உருவமற்ற நெற்கள சுரூபம் மகேசனாக இருப்பது. சகல உருவமுள்ள சுரூபம் பிரம்மத்தின் நிலை எனது உருவமற்ற நெற்கள சுரூபம் மகேசனாக இருப்பது சகல சுரூபம் அதாவது உருவமுள்ள சுரூபம். இவை இரண்டும் எனக்கேயான சுரூபங்கள். இங்கு அருவமோ ரூபாரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவனுக்கு உணர்த்திங்கு எண்ணில் அருவமும் ரூபாரூபமும் ஆனதும் அன்றி நின்ற உருவமும் ஒன்றும் கொள்ள ஒருவனுக்கு உரைக்கலாமே என்கின்ற சிவஞான சித்தியாரையும் நினைக்கலாம். அதாவது சிவபெருமானது உண்மை சுரூபத்தில் பிரம்மத்தின் நிலை அவருடைய உருவமற்ற நெற்கள சுரூபம் மகேசனாக இருப்பது உருவமுள்ள சுரூபம். இவை இரண்டும் அவருக்கேயான சுரூபங்கள். சிவபெருமான் கூறுகிறார், நானே பரபிரம்மம். கலைகள் கொண்டதும் கலைகள் அற்றதும் எனது சுரூபமே. பிரம்மமாக இருப்பதால் நானே ஈஸ்வரன். அனைத்து ஜீவராசிகளுக்கும் நன்மை முதலீன செய்வதே எனது திருவிளையாடல். பிரம்மதேவனே நாராயணனே, நான் எல்லாவற்றையும் விட மிகப்பெரியதாக இருப்பதாலும் உலகத்தை பெருக்குவதாலும் பிரம்மம் என்று அழைக்கப்படுகிறேன். எங்கும் நீக்கமர நிறைந்திருப்பதால் அனைத்திற்கும் ஆத்மா. உலகத்தின் பார்ப்பட்ட ஆன்மா அல்லது பகவானிலிருந்து வேறான ஆக்கல் அடித்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கிற ஐந்தொழில்களை செய்பவன் நானே. என்னைத் தவிர வேறு எவரும் இதை செய்வதில்லை. ஏனெனில் நானன்றோ அனைத்திற்கும் தலைவன். முதலில் எனது பிரம்மரூபத்தை அறிய வைப்பதற்காக நிஷ்கலமான சிவலிங்க ரூபத்தில் தோன்றினேன். பின் அறியவுண்ணா கடவுத்தன்மையை தெரிய வைப்பதற்காக அகில உலக நாயகனான நான் சகல திருமேனி கொண்டு அதாவது உருவத் திருமேனி கொண்டு இப்பொழுது தோன்றினேன். என்னிடமுள்ள ஈஸ்வரத்தன்மையே சகல ரூபம் அதாவது விக்கிரக திருமேனி. உருவமற்ற நெற்களமான இத்திப்புழம்பு திருமேனியே எனது பிரம்மஸ்வரூபத்தை குறிப்பதென்று அறிக. அதுவே எனது அடையாளம். நீங்கள் இருவரும் இங்கிருந்து தினமும் இச்சிவலிங்க திருமேனியை பூஜித்து வருக. இது எனது சுரூபமானதால் என் அருகில் இருக்கும் சாமீப்ய நிலையை அடைவிக்கும். அடையாளமான லிங்கத்திற்கும் அதற்கு காரணனால லிங்கியான எனக்கும் வேற்றுமை இல்லாததால் சான்றோர்களும் இதையே பூஜிக்கின்றனர். எனது சொரூபமான ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்வதால் உபாசகன் எனக்கு சமமான நிலை பெறுகிறான். இரண்டு சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்பவன் சாயுஜ்யமான நானே ஆகிற முக்தி பெறுகிறான். முக்கியமாக சிவலிங்க திருமேனியையே பிரதிஷ்டை செய்ய வேண்டும். அதை விடுத்து விக்கிரக திருமேனியை பிரதிஷ்டை செய்வது அத்துணை முக்கியமல்ல சிறந்ததும் அல்ல. சிவலிங்க திருமேனியின்றி எங்கும் விக்கிரக திருமேனிகளே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பினும் அவ்விடத்தை க்ஷேத்திரம் என்று கூறமாட்டார்கள். அதாவது சிவலிங்க திருமேனி இருக்குமிடமே க்ஷேத்திரமாகும். சிவாயனம் சிவாயனம் சிவாயனம்.